Hallelujah, 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 Hallelujah.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16-23 வரை. இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகிர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான வேளையிலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த இறை சிந்தனை நேரத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் உங்களுடைய ஜெப மன்றாட்டுக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். பல்வேறு தேவைகள், பிறந்த நாள், இறப்பு நாள், அல்லது வேலைக்கான ஒரு தேடல், குடும்பத்திலே வியாதிக்கான ஒரு விடுதலை, இப்படி பல்வேறு தேவைகள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் எங்களோட சேர்ந்து ஜெபித்தாலே போதும், உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எங்கக்கிட்ட சொல்லி தான் நாங்கள் ஜெபிச்சா தான் உங்களுக்கு சரி ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுடைய விசுவாசத்தின் மத்தியில் அவர் சிறப்பான விடுதலையினுடைய அடையாளத்தை வைப்பார். தர்மியான வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த இறை செய்தியை கேட்குறவங்களுக்கு நன்றிகள். நிறைய பேர் இந்த இறை செய்தியை பல்வேறு தளத்திலிருந்து கேட்பதாக எங்களோடு சொல்லுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க, எங்கள் கூட பேசுகிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையனுக்கு தூக்கம் வரலன்னா இந்த ஜெபத்தை தான் போங்க, பிரசங்கத்தை தான் போட்டு கேட்க விட்றேன் அப்படின்றாங்க. தூக்கம் வரலன்னா இந்த பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருந்தால் தூங்கிறான் அப்படின்னு. ஒரு சில பேர் நம்மகிட்டே சொல்லுவாங்க, சோறாக்கும் போது குழம்பு வைக்கும் போது உங்கள் பிரசங்கம்தான் பாதர், பிரசங்கத்தை போட்டுட்டு நான் சாப்பிட்டு சோறாக்கிட்டு இருப்பேன் பாதர். பாருங்கள், நல்லதாக மறந்து விருந்து எதையாவது போட்டுறப்படாது. கடுகுக்கு பதிலாக இதை வேறு எதையாவது பருப்பை தூக்கி போட்டுறப்படாது. அதெல்லாம் பார்த்து செய்யணும். ஏதோ ஆல்பர்ட்டோட பிரசங்கம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அந்த பிரசங்க என்னது, சமைக்கிற போது, தூங்குகிற போது, துவைக்கிற போது, சரி எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய இறை செய்தி உங்களுடைய உள்ளத்திலே போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை ஆண்டவர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் பூசை பார்க்காதவங்க ஒரு நேரம் நம்ம ஆண்டவருக்கு டெடிக்கேட் பண்ணணும். டெடிக்கேட்டுன்னு சொல்கிறோம், இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இட்ஸ் அ டெடிக்கேஷன். அது உங்களை அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ வேலைகளை செய்யலாம், ஆனால் அந்த நேரம் ஆண்டவருடைய திருப்பலியின் நேரம் ஒரு இட்ஸ் அ டெடிக்கேஷன். அந்த டெடிக்கேஷன் இருந்தால் கடவுள் என்ன செய்வார், நம்மளை கண்டிப்பாக இன்னும் நிறைவு ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திருத்தூதர்களை எப்படி அனுப்புகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த வேதனை சூழல்கள் இதெல்லாம் பற்றி இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குற போது ஆண்டவர் என்னென்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நல்ல, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், அவருடைய நன்மைத்தனத்தை எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரவேலுக்கு பணி போல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறார் கடவுள். இப்போ ஆண்டவருடைய இந்த அன்பு காரியங்கள், இது வந்து ஒரு இட்ஸ் லவ் லெட்டர். ஆண்டவர் வந்து என்னடா திடீர்னு பார்த்தா உன்னை அப்படி தாங்குவேன், நீ லீலி போல் மலருவ, அப்படி இப்படி லெபனான் போல் நீ மரம் போல் வேரூன்றி இருப்ப, எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன், பைபிள் வாசிக்கும் போது ரெண்டு விதமான தளத்தில் ரெண்டு விதமான காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று அரவணைப்பு இருக்கும், ஒன்று அடி இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இப்போ லவ் லெட்டர் எழுதினவங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். லவ் லெட்டர் எழுதினவங்களுக்கு தெரியும், ஒரு அப்பா அம்மா டெய்லி ஒரு லவ் லெட்டர் எழுதுவாங்க. ஒரு காதலன் காதலிக்கு லவ் லெட்டர் எழுதுவான். அப்போ காதலன் காதலிக்கு எழுதும் போது அதில் குறையே இருக்கப்படாது. அதில் உன் கண் என்ன நொல்லையாக இருக்குது, உன் மூக்கு என்ன இப்படி லைட்டாக ட்விஸ்டாக இருக்குது, உன் காது என்ன லைட்டாக கேட்காதது போலவே இருக்குதே அப்படின்லாம் சொன்னானா முடிஞ்சிச்சுக்காத. அந்த டர்ன்னு கிழிச்சிருவோம். அந்த லவ் லெட்டர் வந்து கேன்சல்டு. அதில் குறையே இருந்தாலும் அதில் வந்து அவன் புகழும் போது அப்படி அழகாக புகழணும். உன் கண்கள் கண்கள அவைகள் காந்த விழிகள் என்னை கவ்வி இழுக்கிறதே ஆச்சரியக்குறி போடணும். அது எப்படி இருந்தாலும் இப்படி எழுதணும். கூந்தல் அப்படியே என்ன கார்மேகத்தை போல என் உள்ளத்தை கலங்கடிக்க செய்கிறதே அப்படிலாம் போட்டால் தான் அந்த காதல் ஜெயிக்குது. முதல்ல காதல் ஜெயிச்சிடும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்கள் விளையாட்டு. அது நம்ம பேசப்படா, நம்ம எப்போதுமே சேர்த்து வைக்கத்தான் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, இது வந்து ஒரு காதலன் காதலிக்கு குறையே இல்லாமல் எழுதுவாங்க. குறை இருந்தால் அது நாட் ஓகே. இங்கே அப்பா அம்மா டெய்லி ஒரு காதல் கடிதம் எழுதுவாங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு கடிதம், போகும்போது ஒரு கடிதம், காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது எரம மாடை எந்திரிக்கிறியா இல்லையா, 8 மணி ஆயிடுச்சு, பசுக்காரன் வந்து நம்மளை வந்து பாம் பாம்னு சத்தம் போடுற வரைக்கும் நிற்பேன், நீ சுடு தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றுனான், பிள்ளைய திட்டுறதில் புருஷன் வாரி கட்டிட்டு ஓடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்து அப்பா அம்மாவுடைய காதல் கடிதம் இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு லேட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் சரியாக ஏதோ செய்தி சொல்லலை அப்படின்னா அப்பா வந்து உடனே அம்மாவாவது லைட்டாக அப்படி இப்படின்வாங்க. அப்பா இருந்தாருன்னா ஒட்டே அறதான் அரைஞ்சா அவ்வளோதான், ராத்திரி சோறுக்கு வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்க போய் மூலையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு சோறு வேணாம், ஒன்று வேணாம், எனக்கு பசிக்கலை அப்படியே சொல்லுவாங்க. அப்புறம் போய் என்ன செய்வான், அம்மா போய் யார் அடித்தா, அப்பா தானே அடித்தார், நீ சொல்லிட்டு போகணுமா இல்லையா, 6 மணி ஆச்சுன்னா எங்களுக்கு விதுக்கு விதுக்குங்குது இல்லை மனசு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய மெதுவாக கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு அப்புறம் அப்பா வருவார், இனிமேல் சொல்லிவிட்டு போகணும் தெரியுதா அப்படின்வார். அப்புறம் அந்த பாச பிணைப்பு பாருங்கள், ஒரு அப்பா அம்மாவினுடைய லவ் லெட்டரில் அடியும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும், அன்பு இருக்கும், அடியும் இருக்கும், உதறி எல்லாமே இருக்கும். எது உண்மையான லவ் லெட்டர் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த லவ் பண்ணுறவன் எழுதுறதா, குறையெல்லாம் நிறைவாக்கி எழுதுகிறானே அதா, இல்லை உண்மையான லவ் லெட்டர் அப்பா அம்மாவுடைய லவ் லெட்டர். அதில் தான் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரும் அப்படி தான் லவ் லெட்டர் எழுதுகிறாரு. ஒரு நேரம் சொல்கிறார், உன்னையும் அடிப்பேன், உன்னையே நான் நாடு கடத்துவேன், அந்நியனா நீ போய் நீ அலைக்கழிக்கப்படுவே அப்படின்லாம் நிறைய வார்த்தை சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே சொல்கிறாரு, எல்லாம் நிறைவாக இருக்கும், ஆண்டவர் நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், இப்படி நிறைய ஆசீர்வாதம். கடைசி வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும், ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல ஞானம் நிறைந்தவனே வேணும். யாக்கோபு 3:13 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஞானம்னா உலகம் தரக்கூடிய ஞானம், கடவுள் தரக்கூடிய ஞானம், ரெண்டு ஞானத்தையும் நீ நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனால் கடவுளுடைய ஞானம் இருந்தால் தான் உலக ஞானம் நிறைவடைய முடியும். பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான், பிள்ளைங்க படிக்கிற பாடப்புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு பாருங்களேன். தமிழ் புக்கு வைங்க, இங்கிலீஷ் புக்கு வைங்க, மேக்ஸ் புக்கு வைங்க, எல்லா சயின்ஸ் புக்கு வைங்க, எல்லா புக்கையும் வச்சு பாருங்கள். இவ்வளோ அடுக்கி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கேட்டகிசம் அல்லது மாரல்னு சொல்லி ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை ஒரு புக்கை வைங்க. தராசில் இவ்வளோ புக்கும் படித்து இந்த மொராலிட்டி இல்லை, மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த பையன் படித்ததுக்கோ அந்த மகள் படித்ததுக்கோ அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் நல்ல சாமியார், பெரிய சாமியார் எல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆனால் இந்த மொராலிட்டி இல்லைன்னா இவ்வளோ படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த ஞானம்ங்கிறது கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம், அதை தான் நம்ம டேம் உலக டேமில் போடுறோம். மொராலிட்டி, நல்லொழுக்கம் அல்லது மறைக்கல்வி, இந்த வார்த்தையெல்லாம் என்னென்னா கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானத்தை நம்ம பெறக்கூடிய அடையாளங்களாக இருக்குது, வழித்தடங்களாக இருக்குது. அதுக்கு தான் பிள்ளைங்களை கேட்டகிசம் கிளாஸுக்கு அனுப்புங்க, பிள்ளைங்க அங்கே சாமியாருங்க போராடிட்டு இருக்கிறாங்க, அங்கே அனுப்பிச்சி விடுங்க, அங்கே போய் உட்காந்து கேட்கட்டும், கடவுளை பற்றி கேட்கட்டும். அப்போ பாருங்கள், இந்த ஞானம், கடவுள் சொல்கிறார் ஞானம் நிறைந்தவன் எவனோ. அப்போ ஞானம் இருக்கிறவன் எவனோன்னு சொல்லலை, நிறைந்தவன் எவனோ. அப்போ நிறைவாக இருக்கணும் ஞானம். அப்போ குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சோண்டு இருக்கும், அது வளர 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 நமக்கு நிறைவடையணும். ஆனால் இங்கே என்னென்னா கழுத தேஞ்சி கட்டெரும்பானது கதையாக, சின்ன பிள்ளையில் இருக்கிற ஞானம் வளர 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 குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. இதுதான் ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறவாங்க இல்லையா. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். பகுத்தறிவின் பிள்ளைகளை ஆண்டவர் தேடுறார். இப்போ அவர் எதுக்காக தேடுறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை அறிஞ்சு அவருடைய அடையாளமாக நம்ம மாறுறது. அதுதான் நற்செய்தியினுடைய எக்ஸ்டென்ஷன், ஓல்டு டெஸ்டமெண்டினுடைய எக்ஸ்டென்ஷன், நியூ டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் வெறுமையாய் படிச்சுன்னா உனக்கு புரியாது. புதிய ஏற்பாட்டினுடைய அந்த இது அழுத்தம் எங்கே இருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இயேசுசாமி பேசின வார்த்தை எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசினார். சிலுவையில் பேசிய 7 மொழிகள்னு சொல்லுவாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ எல்லாத்துக்கும் நுவான்ஸ் எங்கே இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதனால தான் ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாடை மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது, ரெண்டையும் வாங்கி கொடுக்கணும். அப்போ பழைய இந்த விவிலியத்தினுடைய அழுத்தம் எங்கே இருக்குது? நற்செய்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். திருத்தூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்? ஓநாய்கள் நடுவே ஆடுகளைப் போல் அனுப்புகிறேன், பாம்புகளைப் போல் முன்மதி, புறாவை போல் கபடற்று நிற்கணும். கபடு இருக்கக்கூடாது நம்மகிட்ட. இப்போ இன்றைக்கி எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கிறார். மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடத்தில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ கவலைப்படாத, நீ எப்படி பேசுகிறதுங்கிறத நான் சொல்லித்தருவேன். யார் சொல்லி தருவா? கடவுளின் ஆவியார் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1 Cor 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதை கடவுள் தூயாவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூயாவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், அதனால் நம்ம தூயாவியோட துணையோடு செயல்பட பார்க்கணும். ஒரு காரியத்தை செய்ய பார்க்குறீங்களா, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிச்சுட்டு மனசோட நீங்கள் என்ன செய்யணும், உறவாடணும். ஆவியானவர் உங்களுடைய மனசுக்குள்ளே பேசுவார். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒருத்தர் கடவுள் பேசுகிறார் கடவுள் பேசுகிறாருன்னு நான் சொல்லுகிற போது சில பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கடவுள் பேசுகிறாரான்னு நீ பார்க்கணும். நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி இது சரியா இது சரியான்னு கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? அவங்களுடைய அந்த கடவுள் பேசுகிறத அவங்களால உணர முடியல. நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? ஒன்னாலையும் உணர முடியும்னு சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். கடவுள் என்றைக்காவது ஏதாவது, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உன் பிள்ளையோட நீ பேசணுன்னா அடுத்த வீட்டுக்காரன்ட்ட சொல்லியா பேசுவியா? ப்ரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட ஏதாவது நீ சொல்லணும், ஒழுங்காடுறா, நேரத்துக்கு நேரம் ஸ்கூலுக்கு போ, நேரத்தில் சாப்பிடு, இதை பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லி, ஏங்க தயவு செய்து என் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். எப்பயாவது ஒரு தேவை இருந்தால் சொல்லுவோம், இல்லைன்னு இல்லை. பட் ஆனால் எந்த தந்தையும் தாயும் அப்படி செய்கிறது இல்லையே. அதே போல் தானே உன் தகப்பன் உன்னோடு கூட உறவாடுகிற தகப்பன் உன்னோட நேராக பேசுவார். நேராக பேசுவார்னோடனே நீங்கள் உடனே கண்ணை முழிச்சிக்கிட்டு ராத்திரி பூரா பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு பாட்டி அப்படி தான் தூங்காமல் இப்போ ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, ஏன் தூங்க மாட்டீங்கன்னா? நீ தானே சாமி சவத்தில் சொன்ன தூங்காமல் செபிக்குன்னு பாட்டெல்லாம் பாடுற. என்ன பாட்டுன்னா, தூங்காமல் செபிக்கு வரான் தாங்கப்பா. பாட்டி பாடியெல்லாம் காட்டு. தூங்காம ஜெபிக்கு வரான் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கு வரான் தாங்கப்பானா, எது தூங்கக்கூடாது, ஆத்மா தூங்கிடக்கூடாது. உடம்பு நல்லா தூங்கணும், உடம்புக்கு இரவு தூக்கம் வேணும், அதை நல்லா கொடுங்க. ஆண்டவர் அதை சொல்லலை, ஆத்மா தூக்கத்தை நீ ஆத்மா தூங்கிட. பிசாசோட வேலை என்ன, உன் ஆத்மாவை தூங்க வைக்கும். ஏன்னா ஆண்டவர் உன் ஆத்மாவில் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் ஆத்மா விழிப்பாய். நீ உடம்பு தூங்கினாலும் ஆத்மா முழிச்சிட்டு கிடக்கும், ஆத்மாவுக்கு உறக்கம் கிடையாது. அப்போ அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே இருந்ததுன்னா ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு உனக்கு புரியும். அதை புரிஞ்சுக்கிற பிள்ளைகள் மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் விசுவாசத்தினுடைய அடையாளம். நீங்கள் போய் யார்ட்டையும் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க, பட் கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டவர். இப்போ எங்ககிட்ட சில பேர் ஜெபிக்கிறாங்க, கேட்க வருவாங்க, என்ன ஃபாதர் செய்கிற, எங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யறதுன்னு தெரியாது, அவங்க சிச்சுவேஷன் என்ன தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் என்ன இது அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவார், இது இதுக்கு தான், இது இப்படி தான், போ அப்படின்வார். அவ்வளோதான், அவர் சொல்லிக் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம அக்கறையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் சொல்கிறார் பாருங்க. நீ இப்படி பேசு, என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும், ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். இப்போ உங்கள் வழியாக பேசுவார்ல, அப்போ உங்கள் வழியாக ஆவியானவர் பேசிட்டாருன்னா நீ யார் பேசுனான்னு சொல்லணும், நான் தான் பேசினேன் அப்படி சொல்லணுமா, இல்லை ஆண்டவர் தான் பேசினார்னு சொல்லணும், ஆண்டவர் சொல்கிறாருன்னு நீ சொல்லணும். அந்த நல்ல அந்த காரியத்தை வந்து நீங்கள் சொல்லி ஜெயிச்சிருப்பீங்க. உடனே நம்ம சொல்லக்கூடாது, எஸ் எஸ் ஐ ஒன்லி ஆக்சுவலி நோ, நான் நல்லா ப்ராம்ப்ட் பண்ணுவேன், எவ்ரி திங் ஐ நோ ஹவு டு ப்ராம்ப்ட். தலை மேலே அடித்து உட்கார வச்சிருவார், வாயிலேருந்து வரணும், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் சொல்லணும், என் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் சொல்லணும். நீ வாயிலேருந்து அது வரணும், ஆட்ரிபியூட் எவ்ரி திங் டு த லார்டு, ஆண்டவருக்கு ஆட்ரிபியூட் பண்ணுங்கள். உன் குடும்பம் செழிப்பாக இருக்கும், சொல்லிக் கொடுக்குறோம், அது பெருமை அல்ல பிள்ளைகளே. அது வந்து ஆண்டவர் சொன்னார்னா சொல்லாததை சொல்லக்கூடாது, சொல்லாததை சொல்லக்கூடாது. ஆமாம், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்கி விடுவான். வீட்டில் போய் ஆண்டவர் சொன்னார் ஓ வீட்டில் பிசாசு இருக்குன்னாரு, ஆண்டவர் வாயில் பிசாசு வார்த்தை வரவே வர, ஆண்டவர் உன் வீட்டில் பிசாசு இருக்குன்னு சொல்ல மாட்டார், நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லுவார், ஆண்டவராகிய நான் இந்த வீட்டில் இல்லை அப்படி சொல்லுவார். சில பேருக்குலாம் அது வீட்டுக்குள்ளே ஜபிக்கும் போது எங்களுக்கு ப்ரேயர் பண்ணவே தோணாது, ஆண்டவரே என்னுவேன் நான் இல்லைடா அப்படின்வார், ப்ரேயரை முடிச்சுட்டு போக வேண்டியது தான். ஒரு ஒரு பூசையில் அப்படி தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இப்போ பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு கோயிலும் கேட்க மாட்டேங்கிறான். நானும் ஜோக்கு சொல்லி பார்க்குறேன், என்னென்னமோ மிமிக்கிரிலாம் பண்ணி பார்க்குறேன், எல்லாரும் உட்காந்துருக்கான் முடிய. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, பிரசங்கம் ஆரம்பித்து 5 நிமிஷம் தான் ஆச்சு, அவர்கிட்ட தான் உதவி கேட்டேன், ஆண்டவரே என்ன ஒரே ஒரு ஆமேன் சொல்கிறா அப்படின்னார். எதுக்கு சொல்ல சொன்னான்னு தெரியல, ஆமேன் அப்படின்னு நம்பாருங்க. உடனே பாட்டு கிளாஸில் அந்த கொயர் மாஸ்டர் ரெடியாக இருந்திருப்பார் போல இருக்கு, வானமும் பூமியும் படைத்தவராம்னார் பாருங்க. நான் சுதாரிக்கிறதுக்குள்ளாட்டியும் குடும்பம் எல்லாம் கூட்டாக எந்திரிச்சு உட்காந்து ஒரு வயல் இருக்கின்றார்னு எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. குழம்பி போய் நின்னது நான் ஒரு ஆள் மட்டும்தான், ஒரு வயலும் குழம்பல, என்னடா சாமியார் இப்போ தான் பிரசங்க ஆரம்பித்தார் அப்படின்னு குழம்பலை. ஏன்னா எல்லாருமே தெளிவாக இருந்துட்டு யாருமே கேட்கல. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளை வீணாக பேச விட மாட்டார், பன்றிகள் முன் முத்தை அவர் எரிய விட மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாக அவனை பாதுகாக்கும். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்ம இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். பவுலடியார் சொல்கிறார், எப்படி இப்படி சொல்ல வர, செயலில் வெளிப்பட்ட உன் நம்பிக்கை, அன்பினால் உந்தப்பட்ட உன் உழைப்பு. உழைப்பு எப்படிங்க, அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு. ஆலயத்துக்கு ஓடி போகிறது அன்பினால் உந்தப்பட்டிருக்கணும். ஆலயத்துக்கு ஓடுபடுது ஐயோ நரகத்துக்கு போயிடுவோனேன்னு தலையில் அடிச்சுட்டு போகிறது இல்லை, அன்பினால் என் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்கிற அந்த உடனிருப்பு, நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதி, இதெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதை உணருங்க. யாரோ ஒரு அனுப்புனாராம் ஆண்டவர், திருத்தூதர்களை யாரோ அனுப்பியிருப்பார் போல இருக்கு, நமக்கு வேலை கிடைக்குமா, வா நம்ம போவோம். திருத்தூதர்கள், நீ தான் திருத்தூதர், எங்கேயோ ஒருத்தர் 10 பேரை நம்ம திருத்தூதர்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. பாருங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 12 பேரை தெரிந்தெடுத்த கடவுள் அடுத்த வருஷம் 12 பேர், அடுத்த வருஷம் ஒரு 3 வருஷம் தான் வெளியில் வந்து வாழ்ந்தாரு. 3 12 36 முடிச்சுட்டு போயிருக்கணும். ஆனால் 2 பேரை அனுப்பினாரு, 72 பேர், 36 கூட்டல் 36, டபுளாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் அந்த கணக்கெல்லாம் சொல்லிட்டேன், எப்படி அது 72 பேராக மாறிந்தது. அந்த 72ல் முதியோர்கள் வரலை, பெண்கள் வரலை, ஆனால் சீடர்களாக இருந்தாங்க, இயேசுவோட நின்னாங்க. முக்கியமான வேலையில் இருந்தவங்க அதில் வர முடியல, அதிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டது 72 பேர். இன்னும் பொறுக்காத நிலையில, பொறுக்காதன்னா தவறாக நினைக்கக்கூடாது, அந்த எண்ணிக்கையில் வராத 72 பேருக்கு எண்ணிக்கையில் வராத கொஞ்சம் பேர் வெளியில் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளை. அப்போனா 72 எண்ணிக்கை கூட சரியான எண்ணிக்கையில் அதை விட அதிகமாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இயேசு சுவாமி பாருங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுருக்கார். அப்போது இன்றைக்கு நான் ஆண்டவருடைய ஊழியன் அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் யாருடைய தலையிலெல்லாம் தண்ணீர் ஊற்றி அபிஷேகத்தின் எண்ணெய் வைக்கப்பட்டதோ நீ ஆண்டவருடைய பிள்ளை. இதை தான் பிசாசு சிதைக்கிறான். இந்த திருத்தூதருக்கான அழைப்பை அவன் சிதைக்கிறான். என்ன சொல்கிறான், சிலை வழிபாட்டை பார்த்தியா, வார்த்தையை பாரு, வணக்கம் செலுத்தாதன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, நம்மளை ஒரு பெரிய ஒரு சாதனைக்குள்ளே போக வேண்டிய நம்மளை பிசாசு சின்ன சின்ன இந்த பன்றிகள் எப்போதுமே கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதோடைய ஏதாவது போட மாட்டாங்களா, பப்பன்னு பொறுக்கும். நம்மளை அந்த மாதிரி ஆக்கிட்டான் பிசாசு. நம்மளாம் என்ன செஞ்சிட்ருக்குன்னா, பெரிய காரியங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன காரியத்தில் போய் அவனை நான் பேச, அவன் என்னையே பேச, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பார் அப்படிங்கிறார். அதனால தான் சொல்லுகிறோம், பிள்ளைகளே, நீங்கள் என்ன பேசுகிற தூயாவி உங்களுக்குள்ளே வந்து அவர் அருள்வார், நிறைவான செயல்களால் நீங்கள் அதை காட்டணும். யாக்கோபு 1:4 சொல்லுது, உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். நீ மன உறுதியாக இருக்கிறியா, எதை பற்றியும் கவலைப்படாத. அவன் சலனப்பட்டான், இவன் சலனப்பட்டான், நீ ஏன் சலனப்படுற? பாருங்கள், ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கிற போது இங்கே ஒருத்தன் உழுவான் தொபுக்குன்னு, அங்கே ஒருத்தன் நுண்ட ஆரம்பிப்பான், அங்கே ஒருத்தன் ஐயோ அம்மான்னு கத்துவான். ஓடணும்னு முடிவு பண்ணிட்டவன் எதையும் பார்க்க மாட்டான், அவன் வேலையை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி நாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, அந்த தான் மன உறுதினு சொல்கிறோம். நம்ம எங்கிட்டு திரும்பி பார்த்து இது என்னாங்க, இல்லை மன உறுதி அற்றவர்கள் தான் இப்படி குழம்பி போவாங்க. மன உறுதி அற்றவர்கள் எங்கேயோ வந்து நம்மளை வந்து சிறைப்படுத்துவாங்க. சில பேர் ஃபோனில் கேட்குறாங்க, அன்னைக்கு நீ அப்படி சொன்னிய, இன்னைக்கு இப்படி சொன்னிய. தேவ பிள்ளைகளை, இது நம்மளை குழப்புறதுக்காக வரக்கூடிய ஆட்களுடைய அந்த அலைக்கழிப்புக்குள்ளே நம்ம உள்ளே போகாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான நாளில் எபிரேயர் 6:11 சொல்லுது, நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு. பார்த்தீங்களா, எதிர்நோக்குறது முழு உறுதி பெறணுங்க, பாதியில் படக்குன்னு போயிடக்கூடாது. எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். முன்னாடி காட்டின சின்ன பிள்ளையாக இருந்தபோது நீ காட்டின அதே அன்பு, ஆண்டவரை நோக்கி ஓடிய அதே பண்பு, என்ன எது உன்னை இழக்க செய்தது? வழியில் ஓடிய போது நீ சில குழப்பத்துக்குள்ளே உள்ளான, ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட நீ ஜெபிங்க, ஆவியானவர் தான் நமக்கு நிறைவே காட்ட முடியும். அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அனைத்தையும் அவர் தான் துருவி ஆராய்கிறார். நாம் போய் துருவி துருவி ஆராய தேவையில்லை. நீ கையை உயர்த்தினா போதும், அவர் துருவி ஆராய்ஞ்சு சொல்லுவார். நான் வெளியில் அருங்குடை இல்லத்தில் நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய வேலை செய்கிற இடங்கள் இருக்குதுங்க. அன்பு பணிமையாக இருக்குது, திருமண தகவல் மையம் இருக்குது, இளையோர் அமைப்பு இருக்குது, இப்படி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் போதே, ஆண்டவரே ஒரு வாரமாக நான் ஊரில் இல்லை, இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னன்னா, அவர் ஏதாவது ஒரு ஏரியாவை எனக்கு அப்படியே ரவுண்டு போடுவார். அந்த ஏரியாவை நான் என்ன செய்யணும்னா, அவர் துருவி ஆராய்ஞ்சி வச்சிருப்பார், அவர் ரவுண்டு போட்டு காட்டுவார், எனக்கு ஹைலைட் பண்ணுவார். எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த இடம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி மனசில் நிற்கும், அப்படியே வந்து வந்து போகும். அப்போ அந்த இடத்த பார்த்துட்டே வருவேன். அவர் சொல்லுவார், அந்த இடத்த ஒத்து பாடுறா அப்படின்வார். நான் வந்து 2 நாள் அப்படி இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கும், அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கும். நான் கூப்பிட்டு கேட்பேன், அங்கே என்ன பிரச்சனைன்னு அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு கேட்பேன். அவங்க நினச்சிப்பாங்க, யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு எல்லாத்தையும் கொட கொடன்னு சொல்லுவாங்க. அப்போ விஷயம் வந்துடும் நமக்கு. அவங்க நினச்சிப்பாங்க ஏதோ யார் சொன்னால், ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார். அதனால தான் தேவ பிள்ளைகளே, நாம் பேசுகிறத பற்றி கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீட்டில் பேசுகிறோம், நிறைய பேச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்கள் பேச்சு ஆவியானவருடைய பேச்சான்னு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கார ஆணாவில் பேசுனா நீ காணாவில் பேசணும். அவர் அவரு கோப கணலில் பேசுகிறாருன்னா நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசணும். இது ஆவியானுடைய பேச்சு இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே புருஷனுக்கு முன்னாடிக்கு சண்டையான், அதனால ரெண்டு பேரும் பேச மாட்டோன்னு டேர்ம்ஸ் வச்சுட்டாங்க, பேசுகிறதில்ல. அவர் ஏதாவது பொண்டாட்டிக்கிட்டே சொல்லுனா எழுதி வைப்பாரான் ஃப்ரிட்ஜ் மேலே பேப்பரில். அந்த அம்மா பார்த்துட்டு உடனே அந்த அம்மா பதிலுக்கு எதாவது எழுதி வைக்கும், வெங்காயம் தான் வேணும், சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் இருக்குது வச்சுட்டு போயிடும். இவர் பார்த்துட்டு அவர் போய் வாங்கிட்டு வருவார். அவர் வாங்கிட்டு வந்துட்டு முட்டை இல்லை அப்படின்னு வைப்பார். இந்த மாதிரி இப்படி தான் கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அவர் விடியகாலையில் ஏதோ ஆஃபீஸுக்கு வேலையாக சீக்கிரம் போக வேண்டிய நேரம், தூங்கிட்டார். தூங்கினோன்னு இவர் எந்திரிச்சு கத்துறாரு, இவ்வளோ லேட்டாகிச்சு, எனக்கு சீக்கிரம் ஏற்றி எழுப்பி விட்ருக்கலாம்ல. அந்த அம்மா பேச மாட்டாங்களே, கூப்பிட்டு ஃப்ரிட்ஜு மேலே காட்டினாங்களாம். எழுதி வச்சுருந்துச்சான், மணி 5 விட்டது எந்திரிக்கும்னு. ப்ரைஸ் சொல்ல இந்த இது வந்து ஆவியானவர் செயல்படுறார் இப்படியும் சொல்லிக்கலாமா? அதனால் தெய்வ பிள்ளைகளே, நம்ம குழந்தைகிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம சரி செய்து பார்க்கணும். நம்முடைய நம்முடைய வார்த்தையெல்லாம் ஆவியானவருடைய அந்த அற்புதத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்குதா? யாராவது ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, எங்கே போகிறப்பா, நான் பள்ளிவிட்டு நீலாம் படித்து பாலா போனப்போ, அந்த குழந்தை உன்னை ஆசையாக தானே பார்த்துச்சு, அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமா? எங்கே போகிறீங்க, பிஸ்னஸுக்கு போகிறீங்களா, என்னத்தான் பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே தோல்வி சார், ஒன்றும் விளங்க மாட்டேங்க சார். அவன் ஒரு ஆர்வத்தோடு போயிட்டுருப்பான். நீ ஆரம்பிக்கிற நேரமே காலங்காத்தாலையும் வந்து, என்ன சாமி மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொரோனாவான்னா முடிஞ்சிச்சு கதை. நமக்கு நல்லா இருக்கிறவனை 4 கேட்டாங்கன்னா கொரோனா வந்து வந்துடும் கொரோனா. அதனால் சில பேருடைய வாயிலிருந்து இந்த அபிஷேகம் வார்த்தையை பார்க்கவே முடியாது. அவங்க வாயில் வர வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா, அங்கே போகாது அது விளங்காது, இங்கே உட்காராது அது முடியாது, அந்த அந்த காரியத்தை தொடாது அது நாசமாக போடும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்மளுடைய இயல்பை வெளிப்படுத்துது. நான் உள்ள கசப்பு உள்ள வேதனை. ஆண்டவருடைய திருத்தூது பணியை நம்ம வெளியில் போய் தான் பிரசங்க வச்சு தான் இல்லை, ஆரம்பி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், நன்மையான காரியங்கள் ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, சில இடத்துல மனசை பறி கொடுத்துறது, சில மனிதர்கள்ட்ட பறி கொடுத்து, சில பேர் பிஸ்னஸில் பறி கொடுத்துருவான், பிஸ்னஸை விட்டு வெளியில் வர்றதில்ல, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்குற, சில பேர் விளையாட்டுகளுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான காரியங்கள். அதனால தான் இதை நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் ஆடை அலங்காரத்தில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்கிறாங்க, இந்த நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து இங்கிட்டு வெட்டலாமா இங்கிட்டு வெட்டலாமான்னு. ஒரு பய பின்னாடி கிழிஞ்சி தொங்குது, உள்ளே இருக்கு உள்ளே போட்டிருக்கிற உள்ளாடை தெரியுதுங்க. நான் சொல்கிறேன், டேய் தம்பி டேய் என்னடா அது கிழிஞ்சிச்சுடா, உள் பின்னாடி தெரியுதுடா, இட்ஸ் ஓகே ஃபாதர், டோன்ட் வரி ஃபாதர், இட்ஸ் ஓகே, இட்ஸ் எ ஃபேஷன் ஃபாதருங்கிறான். எனக்கு அது பேஷன், அது ஃபேஷன் இல்லை, இட்ஸ் மை இட்ஸ் எ பேஷன், நமக்கு பாடுகளாக இருக்குது அது. அவன் சொல்கிறான், டோன்ட் வரி ஃபாதர், இட்ஸ் எ ஃபேஷன் ஃபாதருங்கிறான். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் என்னென்னா டிவியேஷன் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் டிவியேஷன். பிள்ளைங்க வந்து சின்னதான ஃபாதர், இதில் என்ன ஃபாதர் இருக்குது, சின்னதில் டிவியேஷன், ஆனால் எல்லாத்துலேயும் டிவியேஷன் தான். உன் பிள்ளைகள் வளர்ந்து பெரிய லெவலில் வரும்போது டிவியேஷன். ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு பையன் ஒரு அமானுஷ்யமான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரான், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நமக்கே சிரிப்பு தான் வருது. அவருக்கு ரீடிங் வாசிக்கணும், அந்த ஃபாதர் விடமாட்டேன்ட்டார். உண்மையாலுமே ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் தட் ப்ரீஸ்ட். அவர் சொன்னார், நீ பீடத்தில் இன்றைக்கி ஏற போகிறேன்னு தெரியுதுல, அப்புறம் இப்படி வரலாமா நீ, போய் கழட்டி மாற்றிட்டு வாடான்ட்டார். பூசை ஆரம்பிக்க போதும் அவன் வந்தான், அவன் போகலாங்க, அவன் போய் வந்துட்டு அந்த பேப்பரை தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போயிட்டான். ஹிடின் அவன் வாசிக்க விரும்பலையா, பாருங்கள் அவன் எதை சூஸ் பண்ணுறான் பாருங்கள், சாரி ஃபாதர் நான் இப்படி போட்டு வந்தேன் மன்னிச்சிக்கங்க, அவன் அந்த இடத்துல தாழ்ச்சி வரல பார்த்தீங்களா, அதுதான் டிவியேஷன். அவன் செய்த தவறு அதை ஏற்றுக்கொள்ளவும் மனநிலையில் நான் செய்தது சரி. ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஆடை பிள்ளைகள் கோயிலுக்கு வரும்போது அணியணும், பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை ஓகே நம்ம கை இல்லாமல் கால் இல்லாமல் போட்டுட்டு வரோம், அது சின்ன பிள்ளைங்கன்றதுனால நம்ம ஏற்றுக்கிறோம், பெரிய பிள்ளைங்களாக இருக்கும்போது நீ வளர்கிற போது உன்னுடைய உடலெல்லாம் வளர்ச்சி அடைந்து பெரிய ஒரு மனுஷியாகவோ மனுஷனாகவோ காட்சி அளிக்கிற போது அதுக்குரிய ஆடை அலங்காரம் இருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த நாளே ஒரு நல்ல பெரிய பிள்ளை கையே இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருது கை. தேவ பிள்ளைகளை இதெல்லாம் இதுதான் நாங்கள் டிவியேஷன் சொல்கிறோம் தேவ பிள்ளைகளை. அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். எதுக்காக இதெல்லாம் ஃபாதர் தவறுன்னு சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னா, நீ ஆண்டவருடைய திருத்தூதனாக இருக்கிறீன்னா இதெல்லாம் உனக்கு சரியில்லை. திருத்தூதராக இருக்கிறதுனா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, அதை தான் நாங்கள் சொல்லிக்கணும். முழு நிறைவுனா என்ன, மன உறுதினா என்ன, இது தான் மன உறுதியோடு இருக்குன்னா எப்படி இருக்கிறது, எதை எல்லாம் செஞ்சுப்பிட்டு இப்படி உட்காந்துருக்கிறதா, இல்லை மன உறுதி இப்படி தான் இருக்கணும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும் எதை குடிக்கக்கூடாது, மன உறுதி. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, உடன் பிறந்த உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பர். எப்படி வெறுப்பாங்க, இயேசு சாமியினுடைய கட்டளை இது அப்படின்னு சொல்லுகிற எல்லாரையும் மற்றவங்க வெறுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சில அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், கடவுள் இயேசு சாமி தான் நமக்கு லா பாயிண்ட். இது அவர் தான் நமக்கு ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் அளந்து பார்க்குறோம், அவருடைய வார்த்தை, அவருடைய வழி நடத்துதல். அப்போ தூய ஆவியானவர் நம்மக்கிட்ட தங்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோல் தான் திருத்தூதர்களுக்கான ஒரு அளவுகோலாக இருந்துச்சு. அப்போ கடவுளுடைய பெயரால் நீ போனின்னா அற்புதங்கள் நடக்கும். எப்போ நடக்கும்னா, நம்மை ஆண்டவருடைய தளத்தில் நீ சரியாக வச்சுருந்தீன்னா நடக்கும். இல்லட்னா உன் வாழ்க்கையில் டிவியேஷன், உன் வாழ்க்கையில் வேறு விதமான குழப்பங்கள், தேவையற்ற கசப்புகள். நீ தொட்ட பிஸ்னஸில் ஜெயிக்கிறது மாதிரி தெரியும், நீ ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு நிறையா போடுவ தோத்துருவ, வாழ்க்கையை இழந்துருவ. இந்த சைடு எல்லாம் வந்து என் பிள்ளையெல்லாம் கோயிலுக்கு போச்சு, ஜெபம் பண்ணிச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவரை பழி சொல்ல முடியாது, ஏன்னா ஆண்டவர் உனக்கு ஏதோ ஒரு இடத்துல காட்டிகிட்டே இருப்பார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், அவர் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நான் ஆண்டவருடைய அந்த அதிசயத்தை அறிந்து செயல்படுகிறேன்னா சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஒத்து பாருங்கள். பிள்ளைகள் சிறுபிள்ளையாக இருக்கிற போதே இது இப்படி தான்ப்பா அப்படி சொல்லுங்கள், பிள்ளைங்க கற்றுப்பாங்க, கொஞ்சம் அழுவாங்க. என் வீட்டிலலாம் எங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க தேவையற்ற உணவுகளை எல்லாம் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுக்குமா, நான் சொல்லிடுவேன், வேறு எது வேணாலும் கேள், அது வேண்டாம், தட் இஸ் ஸ்பாயிலிங், தட் இஸ் யுவர், தட்ஸ் நாட் ஃபார் யுவர் ஹெல்த், அது உள்ளே இருக்கிறது ஒன்று விஷம், சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி நம்ம அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து விஷம் நிறைந்த அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து சாப்பிட மகிழ்ச்சி அடைய முடியும்? நீயும் உன் பிள்ளையை கொள்றியே, அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்லை? ஆவியானவருடைய அபிஷேகம் உன்ட்ட இல்லை, எது சரி எது தவறு அறியக்கூடிய ஆற்றல் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா மன உறுதி எங்கே இருக்கும்? பிள்ளைகளை வந்து உறுதியோடு வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்காது. அப்போ பிள்ளைகள் உறுதியற்ற நிலையில் இருக்கிற போது ஒரு லெவலுக்கு போன பிற்பாடு உங்களை டிமாண்ட் பண்ணுவாங்க, இதை செய், இது செஞ்சே ஆகணும், இல்லாட்டினா கொண்டு விடுவேன்னுவான், நீ பயந்துக்கிட்டு எல்லாம் செய்வேன். தேவ பிள்ளைகளே, இது எல்லாமே லிங்க்டு டுகெதர், எல்லாமே தொடர்புடைய காரியங்கள். ஆகவே சிந்திப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் கடவுளுடைய இரக்கத்துக்குள்ளே நிற்கிறது இல்லை, ஆண்டவருடைய இரக்கத்தை காட்டு காட்டு கேட்கறது இல்லை. நம்ம இரக்கத்தை கடவுளுக்கு கொடுக்கணும், பிறருக்கு கொடுக்கணும். அதே சமயம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி மன உறுதியோடு நிற்கணும். மன உறுதி தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. எதிர்நோக்கை குறித்த ஒரு பயணத்தில் நமக்கு உதவி செய்யப்போகிற ஒரே ஒரு ஒரு அதிசயமான ஒரு கருவி மன உறுதி. அந்த மன உறுதியை என்றும் நம்ம எழுந்து விடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழணுங்கிற மன உறுதியோடு செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மன உறுதியை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் மன உறுதியோடு கல்வாரி மலைக்கு ஏறினவர். மன உறுதியோடு அவர் பின்னாலே செல்கிற பிள்ளைகளை தன்னுடைய பணிக்காக உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்,
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் மது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.